Today we turn to Matthew's Gospel, chapter 8 and verse 28.
இன்றைக்கு மத்தேயு சுவிசேஷம் 8 அதிகாரம் 28 வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். தம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவும் தம்முடைய செயல்களின் மூலமாகவும் தம்முடைய வார்த்தைகளின் மூலமாகவும் இயேசு கற்பித்த அனைத்தையும் பற்றிய நம்முடைய வேத பாடத்தை நாம் தொடருகிறோம். இயேசு அக்கரையிலே எர்கசேன நாட்டில் வந்தபொழுது அங்கே இரண்டு பேர் இருந்தார்கள், சுவாஸ்
பிடித்திருந்தவர்கள்.
அவர் அங்கே வருவதற்கு முன்பதாக முந்தின வசனத்திலே 23 வசனத்திலே அவர் படவில் ஏறி அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அந்த கடலை கடந்து இங்கே வந்திருக்கிறார், அதை பாருங்கள். அதற்கு பிறகு இங்கே இரண்டு பிசாஸ் பிடித்தவர்களை பார்க்கிறார். அவர்களுக்குள்ளாக ஒரு மிகவும் கடும் புயல் அவருடைய மனதிலேயும் அவருடைய சரீரத்திலேயும் இருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் பிசாசுகள் ஒரு கடலை கொந்தளிக்க செய்திருக்கிறது அவருடைய உடலிலே. அதற்கு முன்னோட்டத்தை போல 23 வசனத்திலே இயேசு தம்முடைய சீஷர்களோடு படவிலே ஏறி கடலிலே சென்ற பொழுது 24 வசனத்திலே அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று. அந்த இரண்டு பேரிலே அந்த நபர்களிலே இருக்கிறதை போல ஒரு பெரும் கடல் காற்று இந்த கடலிலே இருந்தது. 24 வசனம், அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக கடலின் பெருங்காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாயிருந்தார். இதை பார்ப்பது மிகவும் அற்புதமாய் இருக்கிறது. இயேசு அவர் மிகவும் ஒரு மனுஷனாய்த்தான் இருந்தார். அவர் களைப்புற்றிருந்தார். அவர் களைப்புற்ற போது அவர் தூங்குவார், நித்திரை செய்வார். நமக்கும் நாம் களைப்படையும் போது தூங்குவது சரியான காரியம்தான். அவர்கள் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும் அடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இப்படி கடலிலே படகு அமிழத்தக்கதா இருக்கும் பொழுது பதற்றப்படுவது, கவலைப்படுவது, அது தவறு இருக்கிறதா? இங்கே பார்க்கிறோம் இந்த படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக பெருங்காற்று உண்டாந்து தண்ணீர் படகுக்குள்ளாக வந்தது, அது படகு மூழ்க போகிறது. இவர்கள் எல்லாம் ஒரு சிலர் மிகவும் அனுபவம் வாய்ந்த மீனவர்களாக இருந்தார்கள். அவர்களே சொல்லுகிறார்கள், நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லுகிறார்கள், நாங்கள் கடலில் மூழ்க போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அனுபவமிக்க நீச்சல் அடிப்பவர்கள் மீனவர்கள், அவர்களே மூழ்க போறோம் சொன்னால் அது மிகவும் தீவிரமான காரியமாகத்தான் இருக்கிறது. ஆண்டவர் வந்து இப்படி சொல்லவில்லை, உங்களுடைய கவலையை நான் புரிந்து கொள்ளுகிறேன், இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படித்தான் கவலை வரும் என்றெல்லாம் சொல்லவில்லை. அவர் உடனடியாக எழுந்து அற்ப விசுவாசிகளே பயப்படுகிறீர்களே, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள், ஏன் அச்சம் கொள்கிறீர்கள் என்று கேட்கிறார். ஏன் மடிந்து போவதை குறித்து பயப்படுகிறீர்கள்? இயேசு நம்முடைய மரண பயத்திலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு, எபிரேயர் 2 அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, இந்த சீஷர்கள் மரணத்திற்கு குறித்து பயந்தார்கள், எல்லாருமே மரணத்தை குறித்து பயப்படுவார்கள், எல்லா மனுஷரும் மரணத்தை குறித்து பயப்படுவார்கள். மெய்யான இயேசுனுடைய சீஷர்களை தவிர எல்லாரும் அப்படி மரணத்துக்கு பயப்படுவார்கள். எபிரேயர் 2 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், 14-15 வசனங்கள் மிகவும் முக்கியமான வசனங்கள். நான் இதை அப்போஸ்தலர்கள் ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்வதோடு நான் தொடர்புபடுத்தி பேச விரும்புகிறேன். இங்கே எபிரேயர் 2 14 15 வசனங்களிலே ஏன் இயேசு நம்மை போல மாம்சத்தின் ரத்தத்தை உடையவாடான என்பதற்கான ஒரு காரணத்தை பார்க்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மறிப்பதற்காக அவர் மாம்சத்தின் ரத்தத்தை உடையவரானார். அதுதான் ஒரே வழி நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு. அவர் நம்முடைய பாவங்களுக்காக மறிக்காவிட்டால் நம்முடைய பாவம் நீக்கப்பட முடியாது. அதற்கும் மேலாக வேதத்திலே ஒரு புதிய உடன்படிக்கையிலே அதிகமாக வலியுறுத்தப்படாத ஒரு அதிகம் பேசப்படாத ஒரு சத்தியம், முக்கியமான சத்தியம் இருக்கிறது. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்ற சத்தியம் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து பிசாசை அதிகாரமற்றவனாக மாற்றுவதற்கு மரித்தார் என்பதை எவ்வளவு பேர் கேட்டிருக்கிறீர்கள்? சாத்தானை அதிகாரமற்றவனாய் ஆக்குவதற்கு நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நாம் மனம் திரும்பி இயேசு செல்லும் பொழுது மன்னிக்கப்பட்டது என்பதை குறித்து எவ்வளவு முழு நிச்சயமாய் இருக்க முடியுமோ அதே அளவுக்கு முழு நிச்சயமாய் நம்முடைய தேவன் பிசாசு நம் மீது வைத்திருந்த எல்லா அதிகாரமும் போய்விட்டது என்பதை குறித்து நாம் மிகவும் நிச்சயமா இருக்க முடியும். நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டால் அப்படி ஆகும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒப்பு கொடுக்காத பகுதிகளில் தான் பிசாசானவன் அதிகாரம் கொண்டவனாயிருப்பான். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 14 பிள்ளைகளை மாம்சத்தை ரத்தத்தை உடையராக இருக்க அவர்களும் அவரை போல மாம்சத்தையும் ரத்தத்தை உடையரானார். அவர் மரணத்துக்கு அதிகார பிசாசனை தமது மரணத்தினாலே அதிகாரமற்றவனாக்கினார். அவன் அழித்து போடவில்லை. அவனுக்கு இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான். அவனுக்கு வல்லமை இருக்கிறது. அவன் இந்த உலகத்திலே சுற்றித் திரிகிறான். அவன் இந்த கேளிக்கை உலகத்தை அவன் ஆட்சி செய்கிறான். பில்லிசூனிய காரியங்கள் வைத்து அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்துகிறான். ஆனால் அவனுடைய வல்லமை போய்விட்டது. அவனிடத்திலிருந்து ஏன் அதிகாரம் எடுத்துக் கொள்ளப்பட்டது என்பதற்கான ஒரு காரணம் இருக்கிறது. அவர் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்களை யாரும் விடுதலை பண்ண முடியாது. அப்படியானார் மரண பயம் ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறது. மரணத்துக்கு பயப்படுவது ஒரு அடிமைத்தனம். நீங்கள் மரணத்துக்கு பயந்தீர்கள் என்றால் நீங்கள் அடிமை. பிசாசுக்கு அடிமை அல்ல, ஆனால் பயத்துக்கு அடிமை. அதுவும் அதே அளவு மோசமானதுதான். பயத்துக்கு அடிமையாகவும் ஒரு மோசமானதுதான். இயேசு நீங்கள் மரணத்துக்கு அடிமையா இருக்க விரும்புவாரா? இல்லை. அவர் மரித்தார். நம்மை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக மாத்திரமல்ல, விடுதலையாக்குவதற்கு மாத்திரமல்ல, நம்மை மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு. அவர்கள் ஜீவகாலம் எல்லாம் ஆதாமுடைய வர்க்கம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளாயிற்று. நாம் இப்பொழுது நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அதை ஏற்றுக்கொண்டால் அப்படி ஆவோம். இயேசு சிலுவையிலே நமக்கென்று அநேக காரியங்களை முடித்து வைத்தாலும் நாம் அதை விசுவாசிக்காவிட்டால் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்து உலகத்தாருடைய பாவத்துக்காக மரித்தார். யோவான் 1:1-2 நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த முழு உலகத்தினுடைய பாவங்களை மன்னிக்கப்படவில்லையே. அவர் இந்த முழு உலகத்துக்குமான பாவத்தினைக்கும் பலியா இருக்கிறார் என்று 1 யோவான்ல வாசிக்கிறோம். ஏன் அப்படி நடக்கவில்லை ஏனென்றால் அநேகர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே விதமாக பிசாசை தேவன் அதிகாரமற்றவரா, இயேசு அதிகாரமற்றவரா மாற்றிவிட்டார். நம்ம மரண பயத்திலிருந்து விடுதலையாக்க முடியாத எல்லா கிறிஸ்தவர்களையும். ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களும் மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார்களா? பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அவர்கள் இன்னும் மரண பயத்துக்கு அடிமையாய்த்தான் இருக்கிறார்கள். மரண பயம் என்பது மிகவும் எல்லா பயத்துக்கும் மேலான பயம், நம் முதல் தரமான பயம். மற்ற எல்லா பயங்களும் அதற்கு கீழான பயங்கள். மிக அதிகமான பயம் மரண பயம். உங்களுக்கு இருக்கிறதான எந்த ஒரு கவலையோ பயமோ பதஷ்டமோ அதெல்லாம் மரண பயத்துக்கு கீழாய் இருக்கிற ஒரு பயம் தான். ஆண்டவர் நம்மை மரண பயத்திலிருந்தே விடுதலையாக்கிவிட்டால் மற்ற எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்கி விடுகிறார். ஏனென்றால் இருக்கிறதுல மிகப்பெரிய பயம் போய்விட்டால் மற்ற பயங்களும் போய்விடுகிறது. கோலியாத் கொல்லப்பட்டது போல 1 சாமுவேல் 1:17 வாசிக்கிறது போல கோலியாத் செத்த பிறகு எல்லாரும் ஓடி போய்விட்டார்கள். அதுபோல மரண பயம் மேற்கொள்ளப்பட்ட பிறகு மற்ற எல்லா பயங்களும் போய்விடுகிறது. ஆகவே நாம் முதல் தரமான இந்த பயத்தை மேற்கொள்வது நமக்கு முக்கியம். இப்ரேயர் 2:14-15 சொல்லுகிறது, கிறிஸ்து நம்மை அந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாக்க மறித்தார் என்று சொல்லுகிறது. நான் என்னை நானே விடுவித்துக் கொள்ள முடியாது. இது நம்மை மனதிலேயே மனதளவிலே நம்மை தயார்படுத்திக் கொள்வதல்ல. நாம் பாவத்திலிருந்து விடுதலையாவது நம்மை மனதிலிருந்து தயார்படுத்திக் கொள்வதன் மூலமாக அல்ல. நாம் இங்கே மனோதத்துவத்தை போதிப்பதில்லை. நாம் தேவனுடைய வார்த்தை போதிக்கிறோம். கிறிஸ்து தான் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குறார். அதே கிறிஸ்து தான் நம்மை மரண பயத்திலிருந்து முற்றிலும் நம்மை விடுதலையாக்குகிறார். நாம் மரண பயத்துக்கு நாம் அடிமைகளாக நீ ஒருபோதும் இருக்க போவதில்லை. இங்கே அப்போஸ்தலர் சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு லட்சியம் மடிந்து போகிறோம் என்று சொல்கிறார். நாம் அப்படிப்பட்ட ஒரு பயத்தை கொண்டிருக்க கூடாது. இன்றைக்கு ஒரு வேளை எப்படி அலைகள் கடலை படவை மோதுகிறது போல இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு கேன்சரா இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை படகுகளை வந்து மோதுகிறதா இருக்கலாம். நம்முடைய படகு மூழ்கிறதா தோன்றலாம். நாம் இப்படி பயத்துக்குள்ளாக நாம் போக தேவையில்லை. ஆண்டவரே லட்சியம் மடிந்து போகிறோம் என்று சொல்ல தேவையில்லை. நம்மை ரட்சிக்கும்படி ஆண்டவரத்தில் நாம் கேட்கலாம். வியாதியிலிருந்து ஈவன் மரணத்திலிருந்து கூட நம்ம ரட்சிக்கும்படி கேட்கலாம். ஆனால் நாம் பயந்து அப்படி கேட்க தேவையில்லை. விசுவாசத்தோடு கேட்க முடியும். விசுவாசத்திலே கேட்பதற்கும் பயத்திலே கேட்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள் அற்ப விசுவாசிகளே? அவர்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்தது. அவர்களுக்கு விசுவாசம் இல்லை என்று இல்லை, அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது. அவர்கள் இயேசுவை பின்பற்றுவதற்கு தேவையான விசுவாசம் இருந்தது. ஆனால் வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வரும்போது அவர்களுக்கு விசுவாசமே இல்லாத போலதான் இருக்கிறது. அவர்கள் அற்ப விசுவாசம் என்பது விசுவாசமே இல்லாத போலதான் இருக்கிறது. இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். மத்தேயு 8:26. உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இது ஒரு அருமையான சித்திரமா இருக்கிறது. இப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எந்த ஒரு கடல் காற்றையும் அதட்டுவதற்கான விரும்புகிறாரே, அடுத்த விரும்ப அதற்கான படமா இருக்கிறது. ஆண்டவர் அவர்களை ஒரு அமைதியான கடலின் வழியாக அழைத்து சென்றிருந்திருக்க முடியும். அப்படியானால் அவர்கள் ஒன்றையும் கற்றுக்கொண்டிருந்திருக்க முடியாது. அவர்கள் இந்த பெருங்காற்று நிறைந்த கடலிலே அவர்கள் சென்றதுனால்தான் கிறிஸ்துவுக்கு அதை அடக்கக்கூடிய வல்லம் இருக்கிறது என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அது நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஏன் இப்படி கடினமான புயலை போன்ற சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார் என்றால், அதற்கு அவருக்கு அந்த கடல் கொந்தளிப்பை அகற்ற இன்றைக்கும் அவருக்கு வல்லமை உண்டு என்பதை நம்ம காண்பிப்பதற்காக தான் அப்படி செய்கிறார். ஆகவே நீங்கள் எங்கள் வாழ்க்கையின் ஊடாக ஒரு அமைதியான ஒரு படகு போல செல்றது எனக்கு அனுமதியும் என்று ஜெபிக்காதீர்கள். அப்படி என்றால் நீங்கள் தேவனை ஒன்றும் கற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்லப்போனால், இன்னும் எந்த அளவுக்கு தேவன் உங்களை நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு அதிகமாக இப்படி பெருங்காற்று உண்டான சூழ்நிலைகள் வழியாக உங்களை அழைத்து செல்வார். மற்ற ஜனங்கள் ஒருவேளை சந்திக்காத காரியங்கள் மூலமாக கூட உங்களை அழைத்து செல்வார். அதனுடைய காரணம் என்ன? எப்பொழுதுமே அதனுடைய நோக்கம் எனக்கு இந்த காற்றை அதட்ட எனக்கு வல்லமை உள்ளது என்பதை காண்பிப்பதற்காகத்தான் இருக்கும். ஒருவேளை நாளைக்கோ அல்லது அடுத்த வாரமோ அடுத்த வருடமோ நீங்கள் எதோ சந்திக்க போனாலும் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகுந்த அமைதல் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நாம் எந்த ஒரு காற்றை சந்திக்காதனால அல்ல, ஆனால் அந்த காற்று இருந்த போதிலும் அது நிமித்தமாக கூட அந்த காற்றின் நடுவிலே ஒரு நபர் தன்னுடைய இருதயத்திலே அமைதலா இருப்பது என்பது எந்த ஒரு பிரச்சனையுமே சந்திக்காத ஒரு நபர் அமைதலா இருப்பதை காட்டிலும் தேவனுக்கு அதிக மகிமை கொண்டு வருகிறது. அந்த ஒரு பாடத்தை நாம் இங்கே கற்றுக்கொள்கிறோம். இன்னொரு காரியம், இப்படித்தான் மனுஷன் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஆதாமை படைத்து நீ எல்லாவற்றுமே அதிகமா அதிகாரம் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னார். அது சரியான வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். சில சமயங்களில் நாம் அதை மறந்து விடுகிறோம். தேவன் மனுஷனை படைத்த பொழுது, சிருஷ்டித்த பொழுது, ஆதியாகமம் 1:1 நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோம் என்று சொன்னார். ஆதியாகமம் 1:26 அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் எல்லாவற்றையும் ஆளக்கடவர்கள் என்று சொன்னார். ஆதாம் ஏவாளும் ஆள வேண்டியவர்கள் என்று சொன்னார். அவர்கள் ஆளும்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆளுகை செய்வதற்கான எதிர்ப்பதம் அடிமைத்தனம். தேவனுடைய ஆதி நோக்கம், மனுஷனுக்கு என்று வைத்த நோக்கம், அவன் ஒரு ராஜாவா இருக்க வேண்டும், ராணியாக இருக்க வேண்டும், ஆளுகிறவனாக இருக்க வேண்டும், எதற்கும் அடிமையானவனாக இருக்கக்கூடாது. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் மகாத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் உள்ளவரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். தேவன் தமது சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரத்தை கொடுத்தார். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். இயேசுவும் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் பூமியிலே இப்படித்தான் நான் ஆதாம் வாழ வேண்டும் என்று பிதாவும் நானும் தீர்மானித்தோம் என்று சொல்வது போல அவர் வாழ்ந்தார். இப்படித்தான் ஆதாம் வாழ வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருந்தார். அது வைத்துதான் சிருஷ்டித்தார். இப்பொழுது நான் உங்களுக்கு அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் இப்பொழுது நான் வாழ்ந்து காட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது நான் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படி வந்தேன். ஆதாம் பாவத்து நிமித்தமாக தான் தன்னுடைய அதிகாரத்தை இழந்தான். இப்படி பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் பொழுது என்னுடைய எல்லா பயமும் கவலைகளும் பூமி வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா கடல்கள் காற்றுகளும் உங்களுடைய ஆத்மாவிலே அமைதலை கெடுக்காது என்று சொல்லுகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, அருமையான நண்பர்களே, இதுதான் உங்களுக்கு தேவனுடைய சித்தம் என்று விசுவாசிக்கிறீர்களா? எல்லா ஒரு காற்றும் அமைதலானது, மிகுந்த அமைதல். என்ன ஒரு அமைதி, அழகான ஒரு பதம். இதை நீங்கள் உங்கள் இதயத்துக்கு எடுத்துக்கொள்ளும்படி நான் கேட்கிறேன். மத்தேயு 8:26 ஆண்டவரே நான் இதை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரே நீர் காற்றை அடக்க முடியும் என்று விசுவாசிக்கிறேன். நான் காற்றை நான் தவிர்க்க விரும்பவில்லை. நான் உண்மை போல நான் இருக்க விரும்புகிறேன். அந்த காற்றின் மத்தியிலே நான் நித்திரையடைந்து நான் சமாதானமா இருக்க விரும்புகிறேன். உமக்கு எல்லா காற்றையும் அடக்க வல்லமை உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அந்த இப்படிப்பட்ட காணாத அந்த சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இவர் எப்படிப்பட்ட ஒரு காற்றும் கடலும் கீழ்ப்படி இருந்தார்கள். அப்படித்தான் மனுஷன் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அதிகாரத்தோடு, தேவனுடைய அதிகாரம் உடையவர்களாய். இன்னொரு காரியம் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? நீங்கள் ஏன் மடிந்து போவோமோ, தேவனுடைய நேரத்துக்கு முன்பதாக மடிந்து போவோமோ என்று ஏன் பயப்படுகிறீர்கள்? நாம் தேவனுடைய சித்தத்திலே நாம் வாழும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவருக்கு ஒப்புவித்தபடியாக வாழும் பொழுது, நாம் இயேசு ஒரு காற்றின் புயல் மத்தியிலே தூங்கினது போல நாமும் அப்படி அமைதியாக தூங்க முடியும். ஏனென்றால் அவர் யாருமே அவரை அவருடைய காலம் பிதாவுடைய நேரம் வரும் வரைக்கும் யாரும் கொல்ல முடியாது என்பதை அவர் விசுவாசித்திருந்தார். எந்த ஒரு கடலில் இருக்கிறதான காற்றோ அவரை அமிழ்த்த முடியாது. இன்னொரு இடத்துல நாம் வாசிக்கிறோம், ஒரு பிரசங்கம் அவர் செய்து கொண்டிருந்த பொழுது ஜனங்கள் அவரை நிறுத்தி அவரை பிரசங்க இடத்திலிருந்து இழுத்து கொண்டு போய் ஒரு மலை உச்சியை கொண்டு போய் அவரை தள்ளிவிட கொன்று போட நினைத்தார்கள். அவர் அமைதியாக ஒரு நடுவில் இருந்து கடந்து சென்று விட்டார். 200 பேர் ஒரு நபரை பிடித்து இழுத்து செல்லும் பொழுது அவர் மத்தியில் கடந்து அமைதியா போதை எண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தான் நாமும் கொண்டிருக்க முடியும். இயேசுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. அவர்கள் 200 பேர் எவ்வளவு வேண்டுமானால் முயற்சிக்கலாம், என்னை உச்சியிலிருந்து தள்ளிவிட முடியும், ஆனால் அது நடக்கவே நடக்காது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஏனென்றால் தேவனுடைய நேரம், தேவனுடைய வேலை எனக்கு வரவில்லை என்று அறிந்திருந்தார். யோவான் 7 அதிகாரத்திலே அநேக முறை அவருடைய வேலை இன்னும் வராதிருந்தது. ஏனென்றால் அவர்கள் அவருடைய வேலை இன்னும் வராதிருந்ததுனாலே அவர்கள் அவரை பிடிக்க முடியாது என்று சொல்லியிருந்தது. அவர்கள் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வந்தார்கள், நூற்றுக்கணக்கான மனிதர்கள் வந்தார்கள். அவருடைய வேலை வராதிருந்தபடினாலே அவரை அவர்களால் பிடிக்க முடியவில்லை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்திருந்தீர்கள் என்றால், அர்ப்பணித்திருந்தீர்கள் என்றால், ஆனா இந்த வாக்கு தத்துவம் யாருக்கு பொருந்தாது? நீங்கள் பணம் வேண்டுமென் பணத்தை சம்பாதிக்க, கணத்தை சம்பாதிக்க ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் நோக்கமா இருக்கும் என்றால் அது உங்களுக்கு பொருந்தாது. ஆனால் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய மகிமையை மாத்திரமே நாடுவதே உங்களுடைய வாழ்க்கையை நோக்கமா இருக்கும் என்றால் நான் உங்களுக்கு நிச்சயமாக சொல்ல முடியும், நீங்கள் தேவனுடைய நேரம் வருவதற்கு முன்பதாக நீங்கள் மறிக்க மாட்டீர்கள். நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய கிரியை முடியும் வரைக்கும் நான் சாகாவரம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்கிற வாக்கியத்தை போல யாருமே நம்மை தொட முடியாது. நாம் இயேசு வாழ்ந்த போலவே இந்த பூமியிலே ஒரு முழு விடுதலையோடு, பயத்திலிருந்து விடுதலையோடு, மரண பயத்திலிருந்து விடுதலையோடு வாழ முடியும். இந்த சீஷர்கள் மடிந்து போகிறது குறித்து பயந்தார்களே, அப்படி இல்லாதபடிக்கு இருக்க முடியும். ஆண்டவர், நீ ஏன் பயப்படுகிறாய், அற்ப விசுவாசி என்று நம்மை பார்த்து சொல்லாதிருப்பாராக. உங்களுடைய சூழ்நிலையிலே இப்படி ஆண்டவர் உங்களை கடிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறதா? அந்த கடிந்து கொள்ளுதலை கேளுங்கள், அதை இருதயத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏன் பயப்படுகிறீர்கள் அற்ப விசுவாசிகளே? நீங்கள் என்னை நம்ப முடியாதா? பரலோகத்திலே இந்த ஆளுகை செய்கிறவர், நம்முடைய எல்லா சூழ்நிலையும் ஆளுகை செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்மை தீமை செய்கிறதான ஜனங்களையும் அவர் ஆளுகை செய்கிறார். நாம் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் அனுமதிக்கவே மாட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? 1 Corinthians 10:13 சொல்லியிருக்கிறது போல நீங்கள் இப்பொழுதும் அப்பொழுதுமாக ஏதோ ஒரு உற்சாகப்படுத்த முடியாத வார்த்தையை போல நீங்கள் கேட்க தேவையில்லை. நீங்கள் இதை நாம் எப்பொழுதுமே தொடர்ந்தே விசுவாசிக்க வேண்டும். 1 Corinthians 10:13 எப்பொழுதும் அது உண்மையாக இருக்கிறது. தேவன் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கூடவே மாட்டார். ரோமர் 8:28 சொல்லுகிறது, அவர் நம்முடைய நன்மைக்காகவே எல்லா சகலத்தையும் நடந்தேற செய்கிறார். நாம் அவரை நேசித்து அவருடைய நோக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்பினால் நிச்சயமாக அப்படித்தான் நடக்கும். அதனால் தான் நாம் மடிந்து போகிறது குறித்து பயப்படாதிருக்க முடியும். இன்னொரு வசனத்தை நான் இதை தொடர்புபடுத்தி காண்பிக்கிறேன். சங்கீதம் 139, ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறதை, நம்முடைய சரீரத்தை நம்முடைய கருவில், தாயின் கருவிலே உருவாக்குனதை பற்றி சொல்லுகிறது. சங்கீதம் 139:16 என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. சங்கீதம் 139:16. நான் உருவாகும் முன்னே தாவீது சொல்கிறார், நீர் எனக்கு ஏற்படுத்தின நாட்கள், நான் இந்த பூமியில வாழ வேண்டிய நாட்கள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. நான் இந்த பூமியில முதல் நாள் வருவதற்கு முன்பதாகவே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது நான் எப்பொழுது நான் மறிக்க வேண்டும் என்று. ஆகவே மரணம் என்பது தன்னுடைய வாழ்க்கை முழுமையாக தேவனுக்கு ஒப்புவித்த மனுஷனுக்கு அது ஒரு விபத்து அல்ல. இயேசு எப்பொழுது எந்த குறிப்பிட்ட நாளிலே பிறக்க வேண்டும், தேவனுடைய பூரணமான சித்தத்திலே எந்த குறிப்பிட்ட நாளிலே அவர் மறிக்க வேண்டும் என்பது இயேசுக்காக தீர்மானிக்கப்பட்டது. அது புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் இயேசுவை நேசித்தது போலவே நம்மையும் நேசிக்கிறார். எனக்கு என்னை குறித்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அது உண்மை என்று நான் அறிந்திருக்கிறேன். தேவன் நான் எப்பொழுது பிறக்க வேண்டும், எங்கே பிறக்க வேண்டும் என்பதையும், நான் எந்த குறிப்பிட்ட தேதியிலே நான் இந்த பூமியை விட்டு கடந்து போக வேண்டும், அவரோடு நான் போய் இருக்க வேண்டும் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால்தான் நான் பயத்திலே வாழ்கிறதில்லை. ஏதோ ஒரு சாலை விபத்தோ கேன்சரோ அல்லது உபத்திரவமோ என்னை என்னுடைய நேரத்துக்கு முன்பாக கொண்டுவிடும் என்று நான் பயப்படுகிறதில்ல. அது கூடவே கூடாது, சாத்தியமே அல்ல. நான் மரணத்தை நான் எதிர்பார்க்கவில்லை, நான் இயேசு வருவதை நான் எதிர்பார்த்து நோக்கி இருக்கிறேன். பவுல் சொன்னது போல நான் உயிரோடு இருக்க நாமும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்னாரே அதே போல. ஆனால் அது தேவனுடைய சித்தமாக இராதிருந்தால், நான் மறிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தால், அது தேவனுடைய நேரத்துக்கு முன்பதாக அது நடக்காது. அந்த நிச்சயம் எனக்கு இருக்கிறது, அதை குறித்து எந்த ஒரு சந்தேகமும் எனக்கு இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுக்கு அடுத்த காரியத்தை போலவே நானும் எனக்கு குறித்து விசுவாசிக்கிறது போல உங்களுக்கும் அது இருக்க முடியும். ஆகவே பயப்பட தேவையில்லை, அங்கே நாம் அச்சப்பட தேவையில்லை, ஒரு அவிசுவாசத்திலே நாம் வாழ தேவையில்லை. அவிசுவாசம் தேவனுடைய பிள்ளை ஒரு அவிசுவாசப்படுவது தேவனுக்கு அவமதிப்பை கொடுக்கிறதா இருக்கிறது. அது பிசாசுக்கு தேவனை காட்டில் அதிக வல்லமை இருக்கிறது என்று சொல்வதை போல, நீங்கள் பயத்திலே வாழ்வீர்கள் என்றால், பயத்தை குறித்து வியாதி குறித்து மரணத்தை குறித்து பயப்படுகிறீர்கள் என்றால், தேவனை காட்டிலும் பிசாசுக்கு தான் அதிக வல்லமை உண்டு என்று சொல்வதாக இருக்கிறது. எதையும் தேவனை காட்டிலும் யாருக்கும் வல்லமே இல்லை, தேவனை சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? அதற்கு பிறகு அந்த மறுக்கரைக்கு செல்கிறார்கள், அந்த கெர்கேசேன நாட்டிலே வருகிறார்கள். அங்கே இரண்டு பேர் பிசாசு பிடித்திருந்தவர்களை பார்க்கிறார்கள். அவர்களுக்குள்ளாக ஒரு பெருங்காற்று இருக்கிறது. அங்கே கடலிலே ஒரு பெருங்காற்றை பார்த்தோம். இங்கே தங்களுக்குள்ளாகவே ஒரு பெருங்காற்று இருக்கிற ஜனங்கள், அந்த பிசாசுகள் அந்த ஒரு பெருங்காற்று புயலை கிளப்பி விட்டிருக்கிறது. அந்த கடலிலே இருந்தது போல இங்கே பிசாசுகள் இந்த நபர்களுக்குள்ளாக ஒரு பெருங்காற்றையும் புயலையும் கிளப்பி விட்டிருக்கிறது. அவர்கள் தங்களை கத்திகளாலே வெட்டி கொண்டார்கள். அவர்கள் மத்தேயு 8:28 யாருமே அந்த வழியாக நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் என்ன செய்ய முடியும்? அவர்கள் கத்தினார்கள், கூப்பிட்டார்கள். இன்னொரு இடத்துல அவர்கள் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தார்கள், சங்கிலியை உடைத்துக் கொண்டவர்கள் சென்று விடுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை ஒருவரும் கட்டி வைத்திருக்க முடியாது இருந்தது. அவர்கள் கூப்பிட்டார்கள், நேரத்துக்கு முன்பதாக காலத்துக்கு முன்பதாக என் வேதனைப்படுத்த இங்கே வந்தீர்களா என்று கேட்டார்கள். பிசாசுகள் ஒன்றை உணர்ந்திருக்கின்றன. அவர்கள் ஒரு நாளிலே ஒரு நேரத்திலே அவர்கள் நித்திய நித்தியமாக உபத்திரவப்படுத்தப்பட போகிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு மனிதர்கள் நரகத்தை, நித்திய நரகத்தை விசுவாசிக்கிறதில்லை. கிறிஸ்தவர்கள் கூட சிலர் நித்திய நரகத்தை விசுவாசிக்காதிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நேரம் இருக்கிறது. இப்பொழுது அந்த நேரம் வருமுறை பிசாசுகள் உழவும்படி ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். ஒரு நேரம் வரப்போகிறது. ஆகவேதான் அந்த இயேசுவை அவர்கள் அந்த அவர்கள் கேட்டார்கள், காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அதற்கு பிறகு எங்களை துரத்தி விடாதீர்கள், துரத்துவீரானார், நாங்கள் அந்த பன்றி கொடுத்து போகும்படி உத்தரவு கொடுக்கும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். இது இயேசு நீங்க போங்கள் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். ஆச்சரியமாயிருக்கிறது. அவர்களே அவைகள் எல்லாம் அந்த ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பிசாசுகள் அவர் லேகியோன் என்று சொன்னபடி சொல்ற அவைகள் உடனடியாக ஒரு வார்த்தையினாலே போய்விட்டார்கள். 8:16 பாருங்கள், அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே ஒரு வார்த்தையினாலே துரத்தினார். ஒரு பிசாசை துரத்துவதற்கு நீங்கள் கத்தி கூச்சலிட்டு கூக்குரலிட்டு நனிக்கணக்காக அப்படி போராட தேவையில்லை. அது வல்லமை இல்லாத தன்மையை குறிக்கிறது. நமக்கு இன்னும் ஒரு போராட்டத்தை போராட வேண்டும் என்பதாக இருக்கிறது. இல்லை, பிசாசுகள் சிலுவையிலே ஒவ்வொரு பிசாசும் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. ஒரு வார்த்தை போதும். விசுவாசமும் அதிகாரமும் ஆவியின் அபிஷேகம் உள்ளவர்கள் ஒரு வார்த்தை போதும் விசுவாசத்தை துரத்துவதற்கு. என்னுடைய வாழ்க்கையில் அநேக முறை நான் இதை நான் அனுபவித்திருக்கிறேன். இயேசு நாமத்தினாலே ஒரு வார்த்தையிலே பிசாசுகள் போய்விடும். உங்களுக்கும் அந்த அதிகாரம் இருக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கை தூய்மையா இருந்து ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து பிசாசை சிலுவையிலே தோற்கடித்தார் என்ற விசுவாசம் இருக்க முடியும். உங்களுக்கும் அந்த அதிகாரம் இருக்க முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அடுத்த பகுதியிலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.